நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 15-16 அதிகாரங்களை சிந்திக்க இருக்கிறோம். 15 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை கவனியுங்கள். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18 வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்கவில்லை. பிரியமானவர்களே, நாம் இந்த அதிகாரங்களை தியானிப்பதற்கு தேவனுடைய ஆவியானவரின் ஒத்தாசை மிகவும் அவசியம். இதற்கு முந்தின அதிகாரத்திலே 30 வசனத்தை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். ரெகோபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெகோபெயாம் சாலமோனின் மகன், யூத ராஜ்யத்தை அவன் ஆண்டான். யெரொபெயாம் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டான். இவர்களுக்கு இடையே உள்நாட்டு போர் அடிக்கடி இடம்பெற்றுக் கொண்டே இருந்தது. ஆவிக்குரிய ரீதியில் நாம் சிந்திப்போமானால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளாரும் யூதா தேசத்தை சேர்ந்தவர்களும் சகோதரர்கள். ஆகவே சகோதரர்கள் மத்தியிலே போரிடுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் முதல் 7 வசனங்களில் இதை போன்ற ஒரு சூழ்நிலையை அழகாக விளக்குகிறார். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன என்று தொடங்கி 7 வசனத்திலே நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை என்று இந்த வசனம் முடிகிறது. சகோதரர்கள் சகோதரருடைய சண்டையிடுவது குற்றமாக இருக்கிறது. அவ்வாறு விசுவாசிகளான சகோதரர்கள் சண்டையிடுவது மற்றவருடைய விசுவாசத்துக்கு இடறுதலாயிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தை ஆண்ட யெரொபெயாமும் யூதா ராஜ்யத்தை ராஜ்யபாரம் பண்ணின ரெகோபெயாமும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டார்கள். இது கொடுமையான ஒரு நிகழ்ச்சி. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்களோட சமாதானமாயிருக்கிறோமா, அல்லது சண்டையிட்டு வழக்கு தொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? அது தேவ நாமத்துக்கு மகிமை கொண்டு வருவதல்ல. அன்பின் மார்க்கத்தை காட்டுகின்ற நாமே அன்பில்லாமல் காணப்பட்டால் எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த ராஜாக்களை பற்றி பார்க்கும் போது இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆண்ட எல்லா ராஜாக்களுமே தேவனுடைய பார்வையில் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். யூதா ராஜ்யத்தை ஆண்டவர்களில் 8 பேர் மாத்திரமே நல்ல ராஜாக்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் தாவீதின் வம்சத்தில் வந்தவர்கள். யூதா தேசத்தில் ரெகோபெயாம் இறந்தவுடன் அபியாம் என்பவன் ராஜாவானான். இவன் ராஜ்யத்தை 3 ஆண்டுகளே ஆட்சி செய்தான். இங்கே அவனுடைய தாயின் பெயரும் குறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்சலோமின் குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பேர் மாக்காள் என்று 2 வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. தாயின் பேரை இங்கு குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? இங்கே தேவன் ஒரு கருத்தை நமக்கு தெரிவிக்க விரும்புகிறார். அது என்னவென்றால், வேதத்தில் கூறப்பட்டுள்ள எந்த ஒரு காரியமும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தேவன் இங்கே தாயின் பெயரை ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்காக குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 8 வசனத்திலே, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று கூறுவதை வாசிக்கிறோம். ஒரு அரசன் கர்த்தருடைய வழியில் நடந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி தீய வழியில் நடந்தாலும் அதில் தாயின் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவள் எந்த விதமாக போதித்தாளோ அந்த விதமாக அவன் நடக்கிறான். ஆம், பிள்ளைகளை உருவாக்குவது பெற்றோர்களே. பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அதற்கு பாதி பொறுப்பு பெற்றோர்களே. ராஜாக்களை பற்றி வாசிக்கும் போது அவன் நல்லவனாக இருக்கும் போதும் அவனுடைய தாயின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுபோல தீய வழியில் நடக்கும் போதும் தாயின் பேர் அருகில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கிறோம்? நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது மாத்திரமே நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ரீதியில் நாம் வளர்க்க முடியும், நல்லவர்களாக்க முடியும். அதற்கு நாம் பாதி பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. தீமோத்தேயுவை விசுவாசத்தில் வளர்த்த அவனுடைய பாட்டி லோவிசாளும் தாய் ஐநேக்கியாளும் நல்ல எடுத்துக்காட்டுகளாகும். மூன்றாம் வசனம். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அபியாவின் பாவ வாழ்க்கைக்கு அவனுடைய தகப்பனும் பாதி பொறுப்புடையவனாக இருந்தான். அவன் பாவமான வழிகளிலே நடந்தபடியினால் அவனுடைய மகனும் தவறான வழியில் நடக்கிறான். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியான வாழ்க்கையை நடத்தி காட்ட வேண்டியது அவசியம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் பெற்றோர்களின் வாழ்க்கையை பார்த்து பிள்ளைகள் இதுதான் சரியான வழி என்று தவறான வழிகளில் நடப்பார்கள். ஆம், பெற்றோர்களாகிய நாம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக பிள்ளைகளுக்கு விளங்க வேண்டியது அவசியம். நான்காவது வசனம். ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதுனாலும் எருசலேமை நிலைப்படுத்துகிறதுனாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. தாவீதின் வம்சம் இயேசு கிறிஸ்து வரை நிச்சயமாக செல்ல வேண்டியதாயிருந்தது. இது எந்த விதத்திலும் இடையிலே இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களால் துண்டிக்கப்படக்கூடாது. அந்த வம்சம் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க காரணமாக இருக்க வேண்டும். இந்த தாவீதின் வம்சம் இயேசு கிறிஸ்துவோட முடிவடைவதாகவும் இருக்கிறது. அதற்கு பின்பு அவருடைய வம்சத்தை நாம் தொடர முடியாது. இயேசு கிறிஸ்துவே தாவீதின் அரியணையிலே என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவர். இதற்கு அடுத்த வசனம் ஐந்தாம் வசனத்திலே தாவீதை பற்றி அருமையாக கூறப்பட்டிருப்பதை பாருங்கள். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். தாவீதின் வாழ்க்கையை பற்றி வேதம் கூறுகின்ற காரியத்தை பாருங்கள். தாவீதை அடிப்படையாக கொண்டு மற்ற அரசர்களை தேவன் மதிப்பிட காரணம் என்ன? அவனுடைய பாவத்தினாலா? இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கருப்பு புள்ளியை தவிர மற்ற எல்லாமே வெண்மையான துணியாக காணப்பட்டது. இந்த வசனத்திலே தாவீதின் நிறை குறைகளை குறித்து தேவன் கூறுகின்றார். இதிலிருந்து நாம் தாவீதை பற்றி ஒரு சிறந்த கருத்தை கொள்ள முடிகிறது. தாவீது உயிரோடு இருந்த நாளெல்லாம் தேவன் கட்டளையிட்டதிலே ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஆனால் ஒரே ஒரு கரும்புள்ளி அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. அது உரியாவின் சங்கதி மட்டுமே. இது அவன் வாழ்க்கையில் பாவமாக இருந்தது என்றும் வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த விபச்சார பாவத்திலும் அவன் தொடர்ந்து நீடித்திருக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது. அவன் கதறி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வெளியே வந்து விட்டான். அவன் பாவ வாழ்க்கையிலேயே வாழவில்லை. புதிய ஏற்பாட்டிலே கெட்டகுமாரன் ஓமையிலும் இயேசு கிறிஸ்து கூறிய காரியம் இதுதான். இந்த கெட்டகுமாரன் பன்றிகளோடு தங்கும் அளவுக்கு சென்றான். ஆனாலும் எந்நாளும் பன்றிகளோடு அவன் தங்கிவிடவில்லை. அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் பன்றி அல்ல. எனவே அவன் வாழ வேண்டிய இடம் தன் தகப்பனோடு என்பதை உணர்ந்து பாவ அறிக்கை செய்து தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் திரும்ப வந்தான். ராஜ மரியாதையை திரும்ப பெற்றுக் கொண்டான். அவன் பன்றிகளோடு வசித்த நிலையிலும் தன் இருதயத்தில் தேவனை நோக்கி பார்த்தான். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம் எதில் வசிக்கிறோம்? பன்றிகளோடா? தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியத்திலா? நாம் எங்கே தங்க விரும்புகிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த கெட்டகுமாரன் பன்றியோடே தொடர்ந்து வாழவில்லை. அதாவது பாவத்திலேயே அவன் நிலைத்திருக்கவில்லை. தாவீதும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அதுபோல தாவீது பாவம் செய்த போது அதற்காக கதறி எழுது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். இவ்வாறு அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதால் நாளாகம புத்தகத்திலே இந்த பாவமும் குறிக்கப்படவில்லை. தேவனரை மன்னித்து மறந்து விட்டார். இப்போது அவன் நீதிமானாக மாறுகிறான். ஆகவேதான் தாவீதை கொண்டு யூதாவின் ராஜாக்களை, இஸ்ரவேலின் ராஜாக்களை தேவன் மதிப்பிடுகிறார். இதற்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். ஏழாவது எட்டாவது வசனங்கள். அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த யாவும் யூதாவினுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது? அபியாமுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அபியாம் விசேஷித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ததாக நமக்கு குறிப்பிடப்படவில்லை. நாம் ரெண்டு நாளாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தையும் இந்த ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அபியாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆரம்பத்தை செய்திருக்கிறான் என்றும் அதன் பின்பு அதிலிருந்து விழுந்து போனான் என்றும் அறிய முடிகிறது. எனவே இவன் ஒரு தீமையான வழியில் சென்ற அரசன் என்று நாம் கூற முடியும். இதைத் தொடர்ந்து அவனுடைய குமாரனாகிய ஆசா அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்பொழுது நாம் ஒரு நல்ல அரசனை சந்திக்கிறோம். எனவே நாம் மகிழ்ச்சியோட கரங்களை உயர்த்தி நல்ல ராஜாவை சந்திப்பதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். 9-10-11 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20 வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாக்காள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்தான். ஆசா யெரொபெயாமின் 20 வருஷ அரசாட்சியின் போது யூதாவின் மேல் ராஜாவானான். இவன் மிக அதிகமான ஆண்டு காலம் ஆட்சி செய்தவனாகவும் இருக்கிறான். பொதுவாக பாவம் செய்த ராஜாக்கள் குறைந்த காலமாகவும் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக இருந்து நல்லதை செய்தவர்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்ததாகவும் நாம் பார்க்க முடியும். மேலும் ஆசா என்ன என்ன செய்தான் என்பதை குறித்து அடுத்து வரும் வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அவன் லட்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கிதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான். ஆசா எவ்வளவு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி விசுவாசத்தோடு கிரியை செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் லட்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றிவிட்டான். இது அவன் செய்த முதலாவது சீர்திருத்தம். லட்சியான புணர்ச்சிக்காரரால் தேசம் நிறைந்திருக்கும் போது நாட்டிற்கு முன்னேற்றம் வர முடியாது. பாவம் ஒரு தேசத்துக்கு சாபமாக இருக்கிறது. எனவே அதை முதலாவது அவன் அகற்றுகிறான். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட சமுதாய கேடுகள் காணப்படுகிறது. இது நீக்கப்படுமானால் தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஆகவே நாடு முன்னேற இப்படிப்பட்ட பாவங்களை முதலாவது அகற்ற வேண்டும். அநேக நாடுகளிலே இதுபோன்ற பாவத்துக்கு சட்டத்தில் கூட இடம் கொடுக்கப்படுகிறது. நாகரிகம் என்ற போர்வையில் தவறான காரியங்கள் உரிமை பெறுவது சரியான ஒன்றல்ல. இதைத் தொடர்ந்து தோப்பு விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாக்காளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிப் போடுவதை பார்க்கிறோம். ஆசா ராஜா தன் தாயை நேசித்தான். ஆனால் அதைவிட தேவனை அவன் அதிகமாக நேசித்தான். ஆசாவுக்கும் அவன் தகப்பன் அபியாமுக்கும் ஒரே தாயின் பெயர் குறிக்கப்பட்டுள்ளது. சில வேத பண்டிதர்கள் இருவர் தாய்க்கும் ஒரே பெயர் இருந்ததென்று கூறுகின்றார்கள். ஆனால் சில மொழிபெயர்ப்புகளிலே ஆசாவின் பாட்டி பட்டத்து ராணியாக இருந்தபடியினால் அவளுடைய பெயரே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறுகின்றார்கள். எனவே பட்டத்து ராணியை பதவியிலிருந்து விலக்கி ஆசா சீர்திருத்தம் செய்கிறான். சீர்திருத்தம் முதலாவது வீட்டிலேயே தொடங்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய முதல் இடம் வீடு. ஏனென்றால் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இவ்வாறு தீமையான செயல்களையும் காரியங்களையும் தேசத்தை விட்டு அகற்றிய பின் நன்மையானதை செய்ய ஆரம்பிக்கிறான். 15 வசனம், தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, நாம் தீமையை விட்டு விடுகிறது மட்டுமல்ல, பரிசுத்தமான வாழ்க்கையை தொடங்க வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். யாக்கோபு 4:17 வசனத்திலே, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று கூறுகிறார். அடுத்தபடியாக, இவன் கர்த்தருடைய பார்வையில் உத்தமனாக காணப்பட்டிருந்தாலும் இங்கே ஒரு தவறு செய்கிறதை பார்க்கிறோம். இதை அவிசுவாசத்தினால் செய்கிறான். 17-19 வசனம் பாருங்கள், ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்குவரத்தாயிராதபடிக்கு இஸ்ரேவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்கோவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோவின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரேவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளிப்போடும் என்று சொல்லச் சொன்னான். இவ்வாறு ஆசா ராஜா பெனதாத் என்னும் சீரியா ராஜாவுக்கு பரிசுகளை அனுப்பி தன் பக்கமாக இழுத்து அவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறான். இந்த ராஜதந்திர நடவடிக்கையின் மூலம் தன்னுடைய சகோதரனாக காணப்படுகிற இஸ்ரேல் ராஜாவாகிய பாஷாவுக்கு எதிராக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறான். இது ஆசா ராஜாவின் பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் உண்டான ஒரு காரியம். இதற்கு முந்தின பகுதியிலே எவ்வளவு விசுவாசமான நடக்கைகளை அவன் செய்கிறான் என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் இப்போது பாஷாவினால் ஆபத்து வருமோ என்று முற்றிலும் பயந்தபடினால் தன் சகோதரனாகிய இஸ்ரவேலனை துரத்த எதிராளியை அவன் அழைக்கிறான். இது அவன் செய்த தவறாகும், மூடத்தனமான செய்கையாகும். 2 நாளாகமும் 16:7-9 நாம் பார்ப்போமானால், அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனைகளாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். பாருங்கள், ஆசா கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அவிசுவாசத்தினாலே தன் பலத்தை நம்புகிறான், சீரியா ராஜாவை நம்புகிறான். இது மூடத்தனமான ஒரு காரியம். அது முதற்கொண்டு அவனுக்கு யுத்தங்கள் தொடங்குகிறது. இவ்வாறு தன் வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே ஆசா சில தவறுகளை அவிசுவாசத்தினால் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் வேதம் இவனை குறித்து கூறும் சாட்சி என்ன தெரியுமா? 14 ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாய் இருந்தது என்று சாட்சி கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதற்காக சோர்ந்து விட வேண்டிய அவசியமில்லை. தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய குற்றம் குறைவுகள் மத்தியிலும் தேவன் நம் மீது அன்பாயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை கர்த்தராய் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து நாம் முன்னேறி செல்லலாம். அடுத்தபடியாக 16 வருவோம். ஆசாவின் மரணத்துக்கு முன்பாக அவன் குமாரனாகிய யோசபாத் யூதாவில் ராஜாவானான். அதுபோலவே இஸ்ரேல் தேசத்திலே யெரொபெயாமின் குமாரன் நாதாப் ராஜாவாகி 2 ஆட்சி செய்தான். இதற்கு 2 பின்பு இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனாகிய பாஷா அவனை கிப்பத்தோனிலே வெட்டி போட்டுவிட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இந்த பாஷா ராஜாவை பற்றி 16 பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர்களில் இவனே அதிக ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவன். 24 அவன் ஆட்சி செய்தான். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கையை நடத்தினான். ஏனென்றால் இவன் யெரொபெயாமின் வழியிலே நடக்க தீர்மானித்து அதன் வழி சென்றான். எனவே அவனுக்கு தேவன் மிகவும் கடுமையான தண்டனையை கொடுத்தார். யெரொபெயாமின் பாவ வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டதால் அவனுடைய வீட்டிலே தேவன் கொடுத்த அதே தண்டனையையே அவனுக்கு பகிர்ந்து கொடுத்தார். பாஷா மரணமடைந்த பின்பு அவனுடைய ஸ்தானத்திலே ஏலா ராஜாவானான். இவன் 2 ஆட்சி செய்தான். அவனுடைய ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி ஏலா குடித்து வெறித்திருக்கும் போது அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இந்த சிம்ரி அரசாண்ட காலம் எவ்வளவு தெரியுமா? 7 ஜனங்கள் உம்ரியை அரசனாக்கினார்கள். எனவே உம்ரி படையெடுத்து வந்து திர்சாவை முற்றுகை போடுவித்தான். அதனால் சிம்ரி அரமனையை தீக்கொளுத்தி அதிலே செத்தான் என்று பார்க்கிறோம். இவைகளெல்லாமே இஸ்ரவேல் ராஜ்யத்தின் இருண்ட காலமாக காணப்படுகிறது. இது மட்டுமல்ல, இன்னும் அதிகமான மோசமான நாட்கள் இந்த தேசத்தில் வந்தது என்று பார்க்கிறோம். இதற்கு பின்பு பார்க்கும் போது பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக அபிஷேகித்து அவனை பின்பற்றினார்கள். பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் உம்ரி திப்னியை கொண்டு போட்டு அரசாட்சியை கைப்பற்றினான் என்று 22 கூறுகிறது. அவன் 12 ஆட்சி செய்தான். இவன் மற்றெல்லா அரசர்களையும் விட அதிகமாக பாவம் செய்தான். இவனுக்கு பிறகு அவனுடைய மகன் ஆகாப் அரியணைக்கு வந்தான். இவனும் மிகவும் மோசமான ஒரு ராஜாவாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆகாபின் மனைவியின் பெயர் ஏசபேல். இவன் எல்லாரை பார்க்கிலும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், பாகாலை சேவித்தான் என்று வேதம் கூறுகிறது.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.